வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது சிறுதானிய பயிர்களில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும். இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானிய பயிர்கள் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சுதா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தானிய பயிர்களில் வந்து என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுது, தானிய பயிரோட முக்கியத்துவம் என்ன, அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. சிறுதானிய பயிர்னு பார்த்தோம் அப்படின்னா சோளம், மக்காசோளம், கம்பு, ராகி, குதிரைவாளி, வரகு, சாமை, இது எல்லாமே வந்து சிறுதானிய பயிர்களில் வருங்க. சிறுதானிய பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து நிறைய வந்து நோய்களை குணப்படுத்துதுன்னு தற்போது நிறைய வந்து ஆராய்ச்சியிலிருந்து சொல்லியிருக்காங்க. இதோட சிறப்பு அம்சம் அப்படி என்ன அப்படின்னா பயிர்களுக்கு மண் அரிப்பை வந்து தடுக்குதுன்னு. முக்கியமாக இது நோய்களுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பு அம்சம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறோம், மண் அரிப்பை வந்து தடுக்குதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். சிறுதானிய பயிரை சாப்பிட்டா நம்ம என்னென்ன நோய்கள்லேருந்து குணம் பெறலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, சிறுதானிய பயிராலே பயிர்களுக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி, மக்காசோளம், பருத்தி என முக்கியமான இந்த பணப்பயிர்களாக வந்து இதெல்லாம் சொல்றோம். இது வந்து போட்டா வந்து இதெல்லாம் பணப்பயிர்கள்ங்கிற அந்த இதுல வர்றதுனால நம்ம இந்த சிறுதானியத்தை வந்து மறந்துட்டோம். அதனால சிறுதானிய பயிர்களை பயிரிடும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து மண் அரிப்பை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னு கேட்டோம்னா இந்த சிறுதானிய பயிர்களான மக்காசோளம், சோளம், கம்பு, ராகி, வரகு இதெல்லாம் போடும்போது என்னென்னா அந்த ஒரு சல்லி வேர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சல்லி வேர்கள் என்னென்னா நல்லா இறுக பிடிச்சிக்குது மண்ணை. நீங்கள் என்ன தான் பிடிச்சி இழுத்தாலுமே வராது, மண்ணிலிருந்து பயிர்களை ஈஸியாக வந்து நம்மளால் பிடுங்கி இழுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பயிர்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு தாங்கி நிற்குது மண்ணோட சேர்த்து, அந்த அளவுக்கு வந்து ஒரு இறுகலான தன்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு வந்து அது வந்து தடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுகளை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணீரை வந்து வேர்களுக்கு வந்து பிடிச்சி கொடுக்குது சிறுதானிய பயிர். இது மாதிரி சோளம், இந்த கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை, பனைவரகு, வரகு, குதிரைவாளி இது மாதிரி பயிர்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானிய பயிர்கள் வந்து சல்லி வேர் இருக்கிறதுனால ஒன்று பிடிப்பாக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, மழை நீரை முழுவதுமாக பிடிச்சி வச்சுக்கிற தன்மையும் இதுக்கு வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. இதில் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிற முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. குளோபல் வார்மிங் அப்படின்னு என்னென்னா அதாவது உலகம் வந்து வெப்பமயம் அதில் வந்து தடுக்கிற சக்தி வந்து இந்த சிறுதானிய பயிர்களுக்கு வந்து உண்டு. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நெல், கோதுமை, மக்காசோளம் இது மாதிரி பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணும்போது ஒரு சென்டிகிரேடு வெப்பம் வந்து அதிகமான ஒரு ஏக்கருக்கு 250 முதல் 300 கிலோ மகசூல் வந்து குறையுமாங்க. இப்படி ஒரு ஆராய்ச்சி முடிவு இருக்கு. இது காரணம் வந்து என்ன அப்படின்னா பயிரை பாதுகாக்கிறது மட்டும்தாங்க. இன்னொன்று வெப்பம் அதிகமாகும் போது இலையில இருக்கும் துவாரங்கள், ஓட்டைகள் இருக்கும் இல்லைங்களா இலையில, அது வந்து அடைக்கப்பட்டு இலைகளில் வந்து உணவு உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது. இதனால விளைச்சலும் வந்து குறையுது. பயிர்கள் இருக்கிற ஒவ்வொரு பூக்களிலையும் மகரந்த சேர்க்கை வந்து நடந்தாதான் விதை உருவாகும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது நெல் மாதிரியான பகல்ல பூக்கிற பயிர்களில் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறும் போது அதிகமான வெப்பம் இருந்தாதான் சரியான முறையில வந்து விதை உற்பத்தி ஆகாதுங்க. அதனால சிறுதானிய பயிர்கள் வந்து அனைத்துமே என்ன ஆகுதுன்னா 12 மணியிலிருந்து அதிகாலை 4 மணிக்குள்ள மகரந்த சேர்க்கை வந்து நடக்குது. ஓ, அப்படிங்கும் போது அந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற அந்த உலக வெப்பமயமாதல இருந்து இது வந்து தடுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டுமல்லாம சிறுதானியத்துல வந்து நார் சத்து, இரும்பு சத்து, மாவு சத்து, விட்டமின் ஏ அப்படிங்கிறது நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து சிறுதானிய பயிர்கள்ல வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து சலுகைகள் கொடுத்து இப்ப சிறுதானிய பயிர்களை ஊக்குவிக்கணும், மகசூல் அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே சிறுதானிய பயிர்கள்லையும் ஒரு சில நோய்களால் பாதிக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கம்பு, சோளம், மக்காசோளம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் பெரும் தானிய பயிர்கள் இல்லைங்களா. இந்த சோளம் அப்படின்னு பார்த்தோம்னா சோளம் வந்து அது எதனால் பாதிக்கப்படும் அப்படின்னா சோளத்தில் வந்து அடிச்சாம்பல் நோய், தேனூழுகள் நோய், இலைப்புள்ளி நோய், துரு நோய் இது மாதிரி ஒரு 5-6 நோய்களால் வந்து இந்த சோளம் பாதிக்கப்படுது. இதே மாதிரி மக்காசோளம் அதே மாதிரி தாங்க, அடிச்சாம்பல் நோய், இலைப்புள்ளி நோய், இலை கருகல் நோய், தானியத்தில் வர பூசண நோய் இது மாதிரி வந்து ஒரு 4 நோய்கினாலையும், இதே மாதிரி கம்பும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனூழுகள் நோய், துரு நோய், இலைப்புள்ளி நோய், அப்புறம் குலை நோய் அப்படிங்கிற ஒரு 4 முக்கியமாக சிறுதானிய பயிர்கள் எல்லாமே இது மாதிரி ஒரு 4 நோய்களால் தான் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ராகி, கேழ்வரகு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேழ்வரகு பார்த்தீங்கன்னா குலை நோயால் ரொம்ப பாதிக்கப்படுது. குலை நோய் வந்து கேழ்வரகுலையும் வரகு சாமை திணை இது எல்லாத்துலேயுமே குலை நோய் வந்து கொஞ்சம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறுதானியத்துக்கு இப்போ வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வர்றதுனால இந்த கேழ்வரகுல வர இந்த குலை நோய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மருந்து அடித்து கட்டுப்படுத்திக்கிட்டு வர்றாங்க விவசாயிகள். இன்னும் சிறுதானியம் வந்து இவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது இதில் வந்து மருந்து அடித்து அது வந்து அதோட ஊட்டச்சத்துக்கே போயிடும் இல்லைங்களா. அதனால் வந்து இதை எப்படி வந்து நம்ம தடுக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு சில நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சிறுதானியத்தில் நிறைய நோய் வர்றதுனால எல்லாமே மருந்து அடித்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அங்கக முறையில் வந்து எப்படி இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிறுதானிய பயிர் வந்து தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு சாகுபடி மட்டும் 50,000 ஹெக்டரில் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கக முறையில் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது மண் வளத்தை வந்து காக்கிறது மட்டும் இல்லாமல் சிறந்த நோய் எதிர்ப்பு தன்மை வந்து பயிர்களுக்கு வந்து கிடைக்க செய்யுதுங்க. இன்னொன்று, நோய் உண்டாக்குற அந்த கிருமி இல்லைங்களா, அது வந்து மண்ணிலேயோ அல்லது விதையிலேயோ தங்கியிருந்து விதைக்கரணை மூலமாகவோ காற்றுலேயோ இல்லை வந்து மழை நீரோடு சேர்ந்தோ இல்லை வைரஸ் அப்படிங்கிற நச்சுயிரியோடு சேர்ந்தோ பூச்சிகள் மூலமாகவோ வந்து நோய்கள் வந்து பரவுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நோய் பரவுற தன்மையை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் சரிங்களா. அப்படி கட்டுப்படுத்தும் போது இந்த வாடல் நோய் வேரழுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் பொறுத்த வரைக்கும் அதிகம் வர்றதில்லை. எங்கேயாவது ஒன்று, அதாவது இப்போது மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கதிர் அந்த உதிர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கருமையாக உன வந்து பூசணை வந்து சார்கோல் ராட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து பூசணை துகள்கள் வந்து கருமையாக இருக்கும். இது வந்து தண்டில் வந்து வரும் மக்காச்சோளத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற தண்டுகள் வந்து அழுகிட்டு அந்த அதை உடச்சி பார்த்தீங்கன்னா தூள் தூளாக வந்து பவுடர் மாதிரி அந்த பூசணை வித்துக்கள் வந்து பறக்கும். இது வந்து மண் மூலமாக பரவுற நோய் மக்காச்சோளத்தில். இதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மருந்து அடிக்காமே இதெல்லாம் வந்து ஒரு சில அந்த மண் அதை விதை நேர்த்தி செய்கிறது இல்லை மண்ணை வந்து உயிர் காரணிகள் வழியாகவோ இல்லை வெப்பமூட்டுதல் வழியாகவோ மண்ணை வந்து கொஞ்சம் நேர்த்தி செஞ்சு பயிரிடலாம். இது மட்டும் இல்லாமல் மேல் சாம்பல் நோய்னு ஒன்று இருக்குங்க, அடிச்சாம்பல் நோய்னு ஒன்று இருக்குது. மேல் சாம்பல் நோய் அப்படிங்கிறது அந்த பேரில் இருக்கிற மாதிரியே மேலே வந்து சாம்பல் திட்டுகளாக இருக்கும். அடிச்சாம்பல் நோய்ங்கிறது இலைக்கு அடியில் வந்து அந்த சாம்பல் திட்டுகள் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து பெரிய விஷயம் என்னென்னாங்க, இலையில தான் நோய்கள் பரவினாலுமே இது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பூசணை வித்துக்கள் வந்து மண்ணிலேயே 10 வருஷம் 15 வருஷம் கூட தங்கி இருக்குங்க. எப்போ அதுக்கு சாதகமான சூழ்நிலை வருதோ அப்போ வந்து இந்த நோய்காரணி வந்து வெளியே வந்து அதோட நோய் உண்டாக்குற தோற்றத்தை வந்து கொடுக்கும். இதை வந்து எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, விதைகளை வந்து போடும்போதும் விதை நேர்த்தி செஞ்சு போடணுங்க. விதை நேர்த்தி செய்கிறது வந்து நம்ம வந்து இந்த உயிர் நோய் எதிர்ப்பு திறன் அந்த ட்ரைகோடர்மா சூடோமோனஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரைகோடர்மா விருடி அப்படிங்கிற உயிர் எதிர்காரணியை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் வந்து பயன்படுத்தலாங்க. விதையோடு கலந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த விதையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற விதைக்குள்ளே இருக்கிற அந்த பூசணத் துகள்கள் வந்து இறந்து போயிடும். எப்படின்னாங்க, 4 கிராம் வந்து ஒரு அளவு நம்ம வெயிட் எடுத்துக்கிட்டுங்க அந்த இதை ட்ரைகோடர்மாவை, ப்ளஸ் அதோட 1 கிலோ விதைக்கு கலந்துக்கணுங்க. லைட்டாக உங்களுக்கு ஈரப்பதம் வேணும், அந்த விதையில் வந்து இது ட்ரைகோடர்மா விருடியோட பூசணம் அந்த வித்துக்கள் வந்து ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வந்து கஞ்சியிலேயோ இல்லை வந்து அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியிலையோ லைட்டாக தெளிச்சிட்டு நீங்கள் லைட்டாக பெசரி வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு பயன்படுத்தலாம். இந்த உயிரெதிரி காரணியை பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணணும்னா, பயன்படுத்திட்டு உடனே வந்து நீங்கள் பூஞ்சன கொல்லியை வந்து பயன்படுத்தக்கூடாது. பூஞ்சன கொல்லியோ இல்லை பூச்சிக்கொல்லியோ இல்லை வந்து களைக்கொல்லியோ எதையுமே வந்து விதையில் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது மேலே இருக்கிற ஒட்டி இருக்கிற அந்த உயிர் எதிர் உயிரியோட வித்துக்கள் நன்மை தரக்கூடிய நோயை அழிக்கக்கூடிய அந்த வித்துக்கள் வந்து நம்ம கொடுக்குறோம், அது வந்து இறந்து போயிடும் சரிங்களா. அது ஒன்று. இன்னொன்று மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டமேற்றிய தொழு உரம் வந்து கொடுக்கலாங்க. இதெல்லாம் வந்து நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களை உருவாக்குற முறைன்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னா ஊட்டமேற்றிய தொழு உரம்னு என்னங்க, தலையெரு நல்லா மக்கி போன கோழி உரம் கம்போஸ்ட்னு சொல்கிற இல்லைங்களா அந்த மண்புழு உரம் இதெல்லாம் வந்து மண்ணில் போடுறதுனாலையுமே வந்து என்ன ஆகும்னா மண்ணில் வர நன்மை தரக்கூடிய பூசணங்கள் வந்து அதிகமாகும் சரிங்களா. அப்படி வரும்போது அது வந்து நமக்கு தீமை தரக்கூடிய பூசணத்தை வந்து அழிக்கும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சணப்பை கொளுஞ்சி தக்கப்பூண்டு கிளைரிசிடியான்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த இலையை மட்டும் அடியில் மண்ணில் போட்டு உழுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து அது மாதிரி கிளைரிசிடியா அப்படிங்கிற அந்த இலையெல்லாம் பறித்து அடியில் மண்ணில் போட்டு அந்த டிராக்டர் விட்டு உழுவாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து வளர்த்து இது வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே பூக்கிற தருவாயில் மண்ணில் சேர்த்து உழவு ஓட்டி விடணும். இன்னொன்று, கோடை உழவு செய்கிறதுனாலையும் இந்த பூசணை வித்துக்களை குறைக்கலாம். எப்படின்னா கோடை உழவு செய்யும்போது என்ன ஆகும்னா அடியில் இருக்கிற அந்த பூசணை வித்துக்கள் மேலே மண்ணுக்கு மேலே நம்ம அந்த உழுவும் போகுது மேலே வரும். அப்போது வந்து என்ன ஆகும், சூரிய வெப்பத்தினால அந்த ஒளிக்கதிர்கள்னால வெப்பம் வந்து நேராக அந்த பூசண வித்துக்களோட மேலே படும்போது அது வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால தான் சொல்கிறேன், கோடை உழவு செய்யும்போது கோடையில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30, 35, 40 டிகிரி, 42 டிகிரி கூட வர்றதுனால கோடையில் வந்து விழுகிறதுனால அந்த பூசண வித்துக்கள் மேலே வரும், சூரிய ஒளியினால் அது பாதிக்கப்பட்டு இறந்துரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றுங்க. இன்னொன்று என்ன பண்ணலான்னா, வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு இதெல்லாம் போடுறதுனாலையும் மண்ணோட தன்மையை அதிகப்படுத்தலாம், பூசண வித்துக்களையும் குறைக்கலாம். இன்னொன்று, ஒரே பயிர் வந்து தொடர்ச்சியாக பயிர் இல்லாமல் பயிர் சுழற்சி முறையை வந்து பயன்படுத்தணுங்கிறோம். ஒரே பயிர்னா இப்போ எப்படி சொல்லலாங்க, இப்போ வந்து நெல்லுக்கு அப்புறம் கடலை போடலாம். நெல்லுங்கிறது வந்து ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற பயிர் இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம கடலை போடுறோம், கடலை போடும்போது வேரலைகள் வருது. இது சிறுதானிய பயிர்லேயுமே வந்து இப்போ வேரலைகள் வருது, அடிச்சாம்பல் நோயில் அந்த பூசண வித்துக்கள் உள்ளே இருக்குங்கிறோம். சிறுதானிய பயிர்களுக்கு அப்புறம் நெல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகுனா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பூசண வித்துக்கள் எல்லாமே அடுத்தது நெல் போடும்போது தண்ணியில் பூசண வித்துக்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால அழுகிரும். அதனால் வந்து எப்பயுமே வந்து நெல் வந்து மாற்றுப்பயிராக போட்டோம் அப்படின்னா அந்த சிறுதானிய பயிர்களுக்கு ஒரு நல்ல வந்து பயிர் சுழற்சி முறையை வந்து அது கொடுக்குங்க. இன்னொன்று, அது வந்து பூசண வித்துக்களை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சத்துக்களை வந்து அதிகப்படுத்தும் சரிங்களா. இன்னொன்று, வயலில் பார்த்திங்கன்னா நீர் தேக்கி வைப்பதுனால நாற்றழுகள், வேரழுகள் அந்த நோய் எல்லாமே இதனால் குறைக்கப்படுது. இன்னொன்று, அந்த குலை நோயின்னு ஒன்று சொன்ன இல்லைங்களா, அந்த குலை நோயோட அறிகுறி நான் சொல்கிறேன், நீங்கள் வயலில் பார்ப்பீங்க. குலை நோய் எப்படின்னா, அந்த உங்களுக்கு இலைகளில் இதே வந்து கேழ்வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இலைகளை வந்து பார்த்திங்கன்னா கண் வடிவ புள்ளின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம கண்ணில் பார்த்திங்கன்னா அந்த கருமொழி நடுவில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி அந்த கண்ணோட அந்த வடிவத்திலேயே இருக்குங்க. அதாவது நீள் வடிவ வட்டத்தில் இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரியும் ஓரத்தில் வந்து ப்ரௌன் கலரில், அதாவது பழுப்பு கலரில் இருக்கும் கண் வடிவ புள்ளிகள்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இலையோட மேல்பரப்பில் புள்ளிகள் இருக்கும், சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் அந்த பழுப்பு நிற விளிம்புகள் வந்து இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்ப நிலையில் பயிர் வந்து 20 நாள் 25 நாள் இருக்கும்போதே இது வர ஆரம்பிச்சிருங்க. எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளில் வரும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கேழ்வரகுலே பார்த்தீங்கன்னா மேலே அந்த கதிர்கள் கேழ்வரகு வருது இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பழுப்பு நிறமாக வந்து அப்படி மாறி சுருங்கி போன மாதிரி ஆயிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே கேழ்வரகில் வரக்கூடிய இதே நோய் அதுலேயும் வருதுங்க. இன்னொன்று, அந்த ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கேழ்வரகு கீழே ஜாயிண்ட் ஆகிற இடம்னு சொல்கிறது, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளாஸ்ட்னா குலை நோய், நெக்குனா கழுத்து குலை நோய். அந்த கழுத்து அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த பயிர்களில் கேழ்வரகில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி பழுத்து போன மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து தொட்டிங்கனாவே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒடிஞ்சிரும். இது வந்து இந்த கழுத்து குலை நோய் சொல்கிறது. இதுதான் 3-4 ஒரு விதமாக இந்த குலை நோய் வந்து கேழ்வரகு தாக்குதுங்க. இது ஒன்று, இது வந்து குலை நோய் பற்றி. இன்னொன்று, தேனொழுகல் நோய் பார்த்திங்கன்னா முக்கியமான நோய். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பளியும் கூட வந்து சோளத்துலேயும் வருதுங்க. இது வந்து ஒரு நம்ம தேன் பார்த்துருப்போம் இல்லைங்களா, தேன் மாதிரியே இருக்குங்க. எப்படின்னா, அதாவது பயிர்கள் வந்து பூக்கிற டைமில் மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த நோய் வந்து சோளத்தில் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா செஞ்சோளம் இல்லாமல் வெள்ளை சோளத்தில் நிறைய வருதுங்க. இது வந்து அதாவது அந்த பூக்கிற டைமில் மழை பெஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பால் பிடிக்கிற டைமில், பால் பிடிக்கிற அந்த பருவத்தில் பயிர்களில் பார்த்தீங்கன்னா கதிர்களே முத்தாது. அதுக்கு பதில் என்ன ஆகும்னா, தேன் போன்ற திரவம் வந்து அதில் அப்படியே சுரக்க ஆரம்பிக்கும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்தில் இந்த திரவம் என்ன ஆகும்னா வெள்ளை கலர் பூசண வித்துக்களை வந்து உருவாக்குங்க. இந்த வெள்ளை கலர் பூசண வித்துக்கள் வந்து ஒரு 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் ஒரு பூசண வித்துக்களை உருவாக்கும். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதை வந்து எடுத்து நீங்கள் வந்து இந்த நுண்ணோக்கியில் பார்க்கும்போது நிறைய பூசண வித்துக்கள் வந்து இருக்கும். இது வந்து என்ன ஆகுனா மண்ணில் வந்து அந்த சீசன் மண்ணில் வந்து விழுந்துருங்க. இது அடுத்த சீசன் நீங்கள் அதே பயிர்களை வந்து அதே வயலில் போடும்போது கண்டிப்பாக அந்த தேனூழுகள் நோய் உறுதியாக வரும் அந்த அடுத்த பருவத்துக்கான பயிர்லையுமே. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஒன்று வந்து இதுக்கு என்ன பண்ணலான்னா, அதாவது சோள பயிர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் போடாமல் ஜூலையில் போட்டோம், ஜூலையில் வந்து பயிர் பண்ணணும், அரை பயிர் விதைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த தேனூழுகள் நோயிலிருந்து கம்புக்கும் சரி சோளத்துக்கும் சரி ஒன்று தடுக்கலாம். இன்னொன்று, வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதிர் உயிர் அந்த காரணிகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம ட்ரைக்கோடர்மா 4 கிராம் அப்படிங்கிறது விதை நேர்த்திக்கு, விதை நேர்த்தி செய்தும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் களை எடுப்பீங்க, உள்ள ஒரு களை கொடுக்குறீங்க, இதே வந்து தானிய பயிராக இருந்தால் ஒரு களை வெட்டுவோம் இல்லைங்களா, அந்த வந்து கொடுக்கும்போது அப்போ வந்து மண்ணில் தொழு உரத்தோட கலந்து போடலாம். அப்படி போட்டாலுமே, அதாவது 1 கிலோ ட்ரைக்கோடர்மா விரடிங்கிற அந்த துகள் வடிவ பவுடரை 50 கிலோ வந்து தொழு எருவோட கலந்து மண்ணில் வந்து களை எடுத்ததுக்கப்புறம் போடலாம் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விதைக்கிற முன்னாடியே வந்து பவுடரை வந்து எருவோட கலந்துட்டோம் விதைக்கிறதுக்கு முன்னாடியே விதைச்சு விடலாம். சரிங்களா, இது மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அப்பவுமே வந்து வருது அப்படின்னா குறிப்பிட்ட அளவு வந்து மட்டும் மேங்கோசிப் அப்படிங்கிற மருந்து வந்து ஒரே ஒரு தெளிப்பு, அதாவது பயிர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெளிக்கிறது, பயிர்கள் பூக்கிற டைம்ல, அதாவது 50% பூக்கிற டைம்ல ஒரே ஒரு தெளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 2.5 கிராம் 1 லிட்டருக்கு அப்படிங்கிற அளவுல இந்த மருந்தை வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தெளிப்புலேயே வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஆனால் என்ன பண்ணோம்னா விதை நேர்த்தி செய்யணும், பயிரை வந்து அதே வயல் திருப்பியும் அதே சோளம் சோளம்னு போதையத்திற்கு அதுக்கே போடக்கூடாது, மாற்று பயிர் பண்ணணும். மாற்று பயிர் பண்ணணும், விதை நேர்த்தி பண்ணணும், ஒரே ஒரு தெளிப்பு வந்து பூக்கிற தருவாயில் வந்து இந்த பூஞ்சானக்குழி மருந்தை விட செய்யணும். செஞ்சோம் அப்படின்னா தேனுழுகல் நோயிலிருந்து கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று முக்கியமான நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருநோய். துருநோய் பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா கம்பில் வரும், கேழ்வரகுல வரும், சோளத்தில் வரும். சரிங்களா, இது முக்கியமான துருநோய். உங்களுக்கு துருங்கும் போது தெரியும், துரு பிடிச்சி நமக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து துரு கொட்டுன மாதிரி இருக்கும். இது வந்து ரஸ்ட்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். இதுக்கும் அதே மாதிரி தாங்க. உங்களுக்கு வந்து சீசன், அதாவது அந்த பருவம் மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் எல்லாமே ஜூலை மாதத்தில் நீங்கள் விதைக்கும் போது ஓரளவுக்கு இந்த நோய்கள்லேருந்து நம்ம வந்து நம்ம தப்பிச்சிடலாம். அப்போ அதே மாதிரி துரு நோய்க்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதை நேர்த்தி செஞ்சு போடுறோம். அது இல்லாமல் வந்து இந்த மேங்கோசப் அப்படிலாம் கார்பன்டைசியம் அப்படிங்கிற மருந்தை வந்து ஒரே ஒரு தெளிப்பு வந்து, அதாவது நோய்கள் தென்பட்ட உடனே ஒரே ஒரு, அதாவது 2-3 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து தெளிக்கலாம். இந்த நோய் இல்லை, நம்ம இன்னும் வேற என்ன நோய் முக்கியமான நோயின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிச்சாம்பல் நோய். இது ரொம்ப முக்கியமான நோய். அடிச்சாம்பல் நோய்ங்கிறது மக்காச்சோளத்தில், சோளத்தில், கம்பில் முக்கியமான நோய்ங்க. இது என்ன, சோளத்தில் வித்தியாசமான ஒரு இதை வந்து உருவாக்குது. என்ன அப்படின்னா சோளத்தில் பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி அந்த இலைகள் வந்து கயிறு மாதிரி ஒரு மாதிரி திரிஞ்சு திரிஞ்சு ஆயிருங்க. அதாவது அந்த 20வது நாள்லேருந்தே வர ஆரம்பிச்சிருது சோளத்தில். சோளத்தில் வந்து அது ஒரு மாதிரி பாதிச்சுட்டு இலைகள் வந்து வெளுத்து போன மாதிரி அடியில் சாம்பல் திட்டுகள் இருக்கும், ஒரு மாதிரி கயிறு மாதிரி ஆயிரும் இல்லைங்களா சோளத்தில், அதில் பூசண வித்துக்கள் இருக்கும், அது மண்ணில் விழுந்துடும், அது மண்ணில் அப்படியே 7-8 வருஷம் இருக்கும். கம்பில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த கம்பில் வர அந்த பூட்டைக்கு பதில் என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் இலையிலையாக இருக்குங்க, மேலே அந்த கம்பே வராது. இதே மாதிரி மக்காச்சோளத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த மேலே வந்து அந்த டேசல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இல்லாமல் என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து இலையாக மாறிடுங்க. இது வந்து ஒரு மகசூலை குறைக்கிற ஒரு நோய். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விதையை வந்து விதை நேர்த்தி செஞ்சு போடணும். இல்லைன்னா வந்து இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா விதை மூலமாக பரவுது, ப்ளஸ் இது வந்து என்னென்னா மண்ணில் விழுகிறதுனால மண் மூலமாகவும் பரகுது. விதை நேர்த்தி செய்தும் போடணும். அதாவது நோய் தென்பட்ட உடனே ஒரே ஒரு, இப்போலாம் வந்து பேசிலஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு பாக்டீரியான்னு சொல்கிறோம், அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நோய் தென்பட்ட உடனே கொடுக்கலாங்க. நீங்கள் அதுக்கும் கட்டுப்படுத்த முடியல, நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும், லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க மெட்டலாக்சைல் அப்படிங்கிற மருந்தை வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற முறையிலையும் வந்து நீங்கள் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதில் முக்கியமான நோய்னா இது 3 தாங்க. இலைப்புள்ளி நோயில் சாதாரண நோய், அது வந்து உங்களுக்கு அவ்வளோ மகசூலை பாதிக்காது. பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேனோடுகள் நோய், இந்த துரு நோய், அடிச்சாம்பல் நோய். இன்னொரு நோய் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கதிர் பூசண நோய் வந்து சோளத்தில் வரும், மக்காச்சோளத்துலேயும் வரும், நீங்கள் அதை சேமிக்கும் போது வரும், வயல்கள்லேயும் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அதை இதே மழை தாங்க, அந்த பூக்கிற டைமில் மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக கதிர் பூசண நோய் அறுவடை பருவத்தில் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது, அறுவடை பருவத்தில் தெரியும். அப்படிலாம் அறுவடை பண்ணினதுக்கப்புறம் அந்த பூட்டையில் அப்படி அப்படியே ஒரு ஒரு சோளமும் பூஞ்சானத்தினால அப்படியே சுற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பவுடர் மாதிரி மூடின மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட மகசூலை குறைக்கிறது. இதிலிருந்து நம்ம விதையெடுத்து அடுத்த பருவத்துக்கு போடும்போது சுலபமாக வந்து இந்த பூஞ்சானம் வந்து அடுத்த பருவத்துக்கு பயிர்களுக்கு போயிடுது. அப்போ நீங்கள் விதைகள் எடுக்கும் பொழுது நோயுற்ற செடிகள்லேருந்து எடுக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மருந்து தெளிச்சிட்டு அல்லது விதை நேர்த்தி செஞ்சு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதே வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைக்கோடர்மா விரைட்டு விதை நேர்த்தி செய்யலாம், அல்லது மேங்கோசப் வந்து 1 லிட்டருக்கு 2.5 கிராம் அப்படிங்கிற அளவில் அறுவடைக்கு முன்பு தெளித்து விட்டு ஒரு 30 நாள் கழித்து நீங்கள் ஒரு அறுவடை பண்ணலாம். 30-20 நாளுக்குள்ளே நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த சேமிக்கும் போது வர அந்த கதிர் பூசான நோய் வந்து குறையும். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு எதிர் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தணும், மறுசுழற்சி பயிர்களில் வந்து சுழற்சி முறையில் பயிர்களை வந்து போடணும், ஒரே வயலில் திரும்ப திரும்ப சோளமோ மக்காசோளமோ வந்து போடுறத வந்து தடுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வந்து நெல்லை வந்து மறுசுழற்சி செய்யணும், நெல் பயிரோட நீங்கள் சூரியகாந்தி இது மாதிரி ஊடு பயிராகவும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகமாகும், நோய்கள் குறையும், மருந்து தெளிப்பதும் குறையும். சரிங்களா, இது மாதிரி இதில் சிறுதானியத்தில் வந்து இந்த பூஞ்சானத்திலையோ இல்லை இந்த நோயில் என்ன மருந்து தெளிக்கலாம் அது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் பயிர் நோய்கள் துறையை தொடர்பு கொண்டு சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கலாங்க. நன்றி
நேயர்களே. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சிறுதானிய பயிர்களில் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றி இந்நிகழ்ச்சியில் முனைவர் சுதா அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.